ಯುಗಾಧಿಕೃತ್ಯುಗಾಭರ್ತೋನೈಕಮಾಯೋ ಮಹಾಜನಃ ಅದೃಶ್ಯೋ ವ್ಯಕ್ತರೂಪಶ್ಚ ಸಹಸ್ರಜಿದನಂತಜಿತ್. 301 ನಾಮ, ಭಗವಾನುಡಿಯ ವೇದೋಕ್ತಮಾನ ನಾಮಕ್ಕಳ್. நாமாக்களை வெறும்னு சொல்லி கொண்டிருந்தாலே மனிதனுடைய சகல பாபங்களும் நீங்கும், அவனுக்கு மனசாந்தியும் மற்ற எல்லா நன்மைகளும் ஏற்படும் என்று சித்தாந்தம். அப்படிப்பட்டதான நாமாக்களில் யுகாதிகிருத் அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்தோம். யுகாதிகளை, யுகங்களை ஆரம்பிப்பு வைப்பவர் அப்படின்பார். யுகம் என்றால் காலம். தான் கால வடிவமாக இருந்து கொண்டு லோகத்தில் மற்ற எல்லா பிராணிகளுக்கும் உபயோகப்படக்கூடியதான காலத்தை தயார் பண்ணி வைத்தவர். காலம் மட்டும் தயார் பண்ணலை, காலத்தில் ஏற்படக்கூடியதான எல்லா பொருளையும் அவர் தான் தயார் பண்ணி வச்சுருக்கார். எந்தெந்த காலத்தில் எதது வரணும், இந்த ஏப்ரல் மாதம் புதுசாக புது வருஷம் வரப்போது தான் அப்போ தான் மல்லி குடும்பங்கள்லாம் வரும், அப்போ தான் மாவடு வரலாம் வரும். இப்படிப்பட்டதான சகல பதார்த்தங்களும் அதற்கு நியத்தமான ஒரு சமயம், அந்த நியத்தமான ஒரு சமயத்தில் நியத்தமான அப்பொருள் ஏற்படுமே ஆனால் மனிதனுக்கு வாழ்க்கைக்கு உபயோகப்படும். எப்பப்போ மனிதனுடைய வாழ்க்கைக்கு எது எது வேணுமோ அவைகள்லாம் அப்பப்போ கரெக்டாக பண்ணி கொடுக்குறவர் பகவான். ஆகையால் அவர் கால வடிவமாக இருக்கார் என்கிறத பார்த்தோம். வெறும்னா யுகத்தை தயார் பண்ணி விட்டுறதில்ல, யுகா வர்த்தகா, அந்த கால சக்கரத்தை திருப்பி கொண்டே இருக்கார். ஆவர்த்தம் என்றால் சுழல், யுகம் எனக்கூடியதானவைகளை மாற்றிக்கொண்டே இருக்கார். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், மறுபடியும் கலியுகம், இப்படி ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. கிருதயுகம்னு சொன்னால் ஜனங்கள் எல்லாம் சத்வகுணம் போயிட்டாளாக இருந்துட்டுருக்கா, அப்பொழுது அவளுக்கு தபஸு இவைகள் தான் ரொம்ப பிடிக்கும். அதே போல் திரேதாயுகத்தில் எல்லோரும் வேதோக்தமான கர்மாக்களை பண்ணி கொண்டிருந்தா, யஜ்யம் யாகம் இவைகள்லாம் அதிகமாக இருந்தது. அந்த யஜ்ய யாகாதிகள் அதிகமாக இருந்ததுனால் அதுக்கு வேண்டியதான குசம்பங்கள், தர்ப்பங்கள் இவைகள்லாம் அதிகமாக வளரும்படி பண்ணினார். அதே போலேயே துவாபர யுகத்தில் பகவான் அநேக அவதாரங்கள் பண்ணினார். கலியுகத்தில் வரும்பொழுது கலவு சங்கீர்த்திய கேதவம், பகவானை வெறும்னு நாமாவை சொன்னாலே போதும். யஜ்யாகாதிகள் பண்ணுறதுங்கிறது சிரமம், ஆயினும் பகவான் நாமாவை சொன்னாலே போ. நாம பாராயண பிரீதா நந்தி வித்யா நடேஸ்வரி அப்படின்னு சொன்ன பிரகாரமாக பகவானுடைய நாமாக்களை மறுபடியும் மறுபடியும் சொல்லி கொண்டிருந்தாலே யஜ்யாகாதிகள் பண்ணினா என்ன பலமோ அந்த பலன் இப்போ வரும். பக்தியோடு பகவான் நாமாவை சொல்கிறது ரொம்ப சிறப்பு இந்த யுகத்தில். ஆகையால் இப்படி ஒரு காலம், அந்த காலத்துக்கு அனுகுணமான செயல், அதை பண்ணக்கூடியதான மனுஷியால் இவைகள்லாம் தயார் பண்ணி அப்பப்போ அந்த மனுஷியால் சேமத்தை அடையிறதுக்க வேண்டியதான ஒரு சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் எல்லாத்தையும் அமைத்து கொடுத்தார். ஆகையால் அவருக்கு யுகாவர்த்தன்னு பேர். ஒவ்வொரு யுகத்தையும் அந்த யுகத்துக்கு தகுந்த போல ஒரு ஆவர்த்தம், ஒரு சுழலையும் ஒரு ரவுண்ட் ரவுண்டாக மாற்றிகிட்டே இருக்கார். இப்படி யுகாவர்த்தன் ஆன பிறகு அவரிடத்துல பல மாயைகள் இருக்கு, அது பார்க்கணும். மாயான்னு சொன்னா ஒரு சக்தியின் அர்த்தம். அந்த சக்தியினால் எல்லா காரியங்களும் செய்ய முடியுது. இந்த மாயா சக்தி தான் அனந்த சக்தி பரமேஸ்வரஸ்யா அப்படிங்கிற உபரிடத்தைகள்லாம் இந்த மாயையை ஒரு சக்தி வடிவமாக சொல்றது. பகவான் இடத்துல நிறைய மாயைகள் இருக்கு. அவர் சொல்றார், இந்த மாயையோட கூடியதான என்னுடைய ஸ்வரூபத்தை நீங்க தியானம் பண்ணலாம், நான் நேராக பார்க்க முடியாது. தெய்வீ ஏக குணமயி மம மாயாதுரத்யயா மாமேவய பிரபத்யந்தே மாயா மேதாம் தரந்திதே. இந்த மாயையானது என்ன பண்ணுறது, உலகங்களில் இருக்கக்கூடியதான மனிதர்களுக்கு பல மாறுதல்களை உண்டு பண்ணுறது. ஆனால் அந்த மாயையை நாம் பார்க்க முடியாது, அறிய முடியாது. மாயையை அறிந்தோமையானால் மாயை இல்லாமல் போயிடும். ஸோ நிஜமாக அந்த மாயையை நம்ம தாண்டணும் என்று சொன்னால் என்ன பண்ணணும், பகவானுடைய திருவடியை நாடுவது தவிர வேறு வழி இல்லை. பகவானுடைய திருவடியை நாடி அதை நாம் தியானம் பண்ணினோமையானால் இந்த மாயையாவது நம்மளை ஒன்றும் வேலை செய்யாது, அது பாட்டு போயிடும், இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். ஆனால் இந்த மாயையானது மூணு குணங்களோட கொடியிருக்கு, சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அந்த மூணு குணங்கள்னால மனிதனுடைய மனசுல பல விதமான விகாரங்களை ஏற்படுத்துகிறது. சத்வகுணம் மேல் நோக்கி இருக்குமே ஆனால் நமக்கு பக்தி உண்டாகும், சத்சங்கம் கிடைக்கும், நல்ல விஷயங்களை பண்ணுவோம். அதே மாதிரியே ரஜோகுணம் மேலோக்கி இருக்குமே ஆனால் எல்லா விதமான செயலும் பண்ணிக்கொண்டே இருப்போம், விடுறதே கிடையாது, எல்லாத்தையும் ஒன்று பண்ணிட்டே இருப்பார். நிறைய வேலைகளை செஞ்சுட்டு இருந்தோமே ஆனால் நிறைய தப்பு வரும். அதனால என்ன ஆகுனால் இவனால் இப்படியே அப்படியே ஆகலாம். தமோ குணம்னு வச்சுக்கோ, எதனையும் ஈடுபடாமல் பாட்டுக்கு விரும்பினு உட்காந்துருக்கேன், அவன் முன்னுக்கு வரவே முடியாது. இப்படி மூணு குணங்கள் இருக்கும். இந்த மூணு குணங்களில் சத்வகுணத்தோடையே மனிதன் வாழணும் என்கிறது தான் முக்கியமான ஒரு நிலை. ஆனால் சத்வகுணத்தோடு மாறுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு என்ன வேணும்? சத்சங்கம் வேணும். பகவத் நாமாவை சொல்லிக் கொண்டிருக்கணும். அதே வழியே நல்ல காரியங்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்க முடியும். ஆனால் இருக்க முடியுமா? மனிதர்கள்னால அவனை பத்து திக்குலையும் அவனை இழுத்து கொண்டே இருக்கு. ஐந்து புலன்கள் இவனை ஐந்து திக்குல இழுத்து கொண்டே இருக்கு. ஆனால் அத்தனையும் மீறி அவன் நல்ல வழியில் வரணுமையானால் அவனுக்கு பகவத் அனுகிரகம் வேணும். அந்த பகவத் அனுகிரகம் வேணுமையானால், அவரை நாடினோமையானால், பிறகு இந்த மாயையாவது நமக்கு ஒன்றும் பண்ண. இப்படி ஒரு மாயை இல்லை, பல மாயைகளை வைத்து கொண்டிருக்கிறார் பகவான். உலகத்தை எல்லாம் மாயினால் படைத்தார். படைத்ததான அந்த உலகத்தை மாயினால் காற்று காப்பாற்றி கொண்டிருக்கிறார். பிறகு அத்தனையும் தன் மாயக்குள்ள மாயினால் தான் தனக்குள்ள சேர்த்துக்கிறார். இத்தனையும் அவர் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அதனால்தான் சம்பர மாயா இது போல நிறைய மாயைகள் இருந்தது. அத்தனையும் பகவான் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார். அதான் மக்களார், ஏகா மாயா நவித்யதே பக்வீஹி மாயா வஹதி இது நைக மாயா. ஒரே ஒரு மாயை என்று நினைக்காதையும் பல மாயைகளை அவர் தரித்து கொண்டிருக்கிறார். ஆகையால் அவருக்கு பகுமாயா நைகமாயா என்று பெயர். ஆமா, நைகமாயான்னு சொன்னா அநேக மாயான்னு தானே வரணும். சம்ஸ்கிருதத்துல ந பிராமணா அப்ராமணா ந கிராமஹா அக்ராமஹா அப்படின்னா வரும். நானும் ஒன்று வந்தது ஏன்னா முன்னால் ஆவரணமே நங்கி போகலையே அப்படின்னு சொன்னா, நஞ்சு அப்படின்னு ஒரு பிரத்யம் சேர்ந்தா தான் அந்த நகாரம்தான் அகாரமாகும். வெறும் நான் ஒரு பிரத்யம் இருக்க அதை சேர்ந்து ஆகாது. அதான் சொல்ற நலோபோன இங்கே நகார லோபோன பவதி நகார அனுபந்தரை நகாரஸ்ய பிரதிஷேதவாஜினா வித்தியமானத்வா. வெறும் நான் ஒன்று இருக்கு. அதனால ந ஏகமாயா நைகமாயா, நஞ்சு ஏகமாயான்னு இருக்குமையானால் அநேகமாயான்னு வந்திருக்கும். இப்போ அப்படி இல்லை. ரைட், இப்படி நைகமாயா. அதற்கு பிறகு அடுத்ததான நாம மகாசனா பார்க்கணும். மகதசனம் அஸ்யா இது மகாசனா, சாப்பாடு. அசனம்னா உட்கொள்ளக்கூடியதான பொருள். அது எவ்வளவு இருக்கு பகவானுக்கு? ஐயா, உலகம் முழுக்க தானே உட்கொள்வார். எப்பொழுதுமே உலகங்கள்லாம் அவருடைய பயத்தில் தான் இருக்கு. நமக்கு வெளியில் இருக்கா போல காணப்படுகிறது அவ்வளோதான். வசுதா எங்கே இருக்கா? அவருக்குள்ள தான் இருக்கும். விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பசியன்னாத்மனி மாயையா பகிரிவ உத்பூதம். ராத்திரி தூங்குறேள் நீங்கள், தூங்கும் பொழுது நமக்கு ஸ்வப்னம் வருது. சொப்னத்தில் யானை ஒட்டை குதிரை தேரு எல்லாத்தையும் பார்க்குறேன். இத்தனையும் எங்கே இருக்குன்னு கேட்டான். வெளியில் இருக்கோம். வெளியில் இருந்ததுன்னா நீங்கள் நாலாவது மாடியில் தூங்கிட்டு இருக்கு. யானை குதிரை ஒட்டக தேரு இதெல்லாம் மலையெல்லாம் எங்கே இந்த நாலாவது மாடியில் வரும்? நீங்கள் பார்க்குற மலைக்கு போனாலையும் அதில் ஏறினா போலையும் அந்த உச்சிக்கு மேலே நின்றுட்டு எல்லாரையும் கையாட்டுறா போலையும் உங்களுக்கு சொப்னம் வருது. மலையெல்லாம் உங்கள் அந்த நாலாவது மாடியில் வருமா? இல்லை நீங்கள் எல்லாத்தையும் விட்டு விட்டு போனீங்களா? வீட்டிலேருந்து இறங்கி அங்கெங்கேயோ இருக்கிற மலைக்கு போய் அது மேலே ஏறுனீங்களா? அதுவும் சொல்ல முடியல. என்ன பாதியில் முடிச்சுட்டு இருக்க உங்கள் காதில் தான் இருந்திருக்கேன். இங்கே மலைக்கு உச்சிக்கு மேலே இருந்துருக்கப்ப அங்கே முடிச்சுட்டு இருந்தோம்னா அங்கே என்ன நீங்கள் இருக்கணும்? அது வம்பாக போயிடும். நான் பர்சன்ஸும் எடுத்துக்காமல் தூக்கத்தில் இப்படி வந்தது ஏனர் அங்கே நடுப்பு நின்றுட்டு இல்லை ஏனர் இப்போ யார் உங்களை அழிஞ்சுன்னு வருது? இதோ விவகாரம் என்ன, தாங்கள் ஸ்வப்னத்தில் பார்க்கக்கூடியதான பொருள்கள் உங்களை விட்டு வெளியில் இல்லை, உங்களுக்குள்ளதான் இருக்கு. எனக்குள்ள எப்படி இருக்கும்? ஸ்வப்னத்தை பார்த்தா நீங்கள் தான் சொல்லணுமே தவிர என்ன கேட்ட பிறகு. நீங்கள் ஸ்வப்னத்தை பார்த்துட்டு அது எப்படி சார் எனக்குள்ளே இருக்குன்னு என்ன பார்த்தா என்ன அர்த்தம்? அப்போ என்ன, ஸ்வப்னத்தில் பார்க்கக்கூடியதான பார்க்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் வெளியில் இல்லை, வெளியில் இருந்ததான பொருள்களை உள்ளே இருக்கிறதாக தாங்கள் பார்க்கிறேன். உள்ள தாங்கள் பார்க்கும் போதிலும் உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு, வெளியில இருந்ததாக நீங்க பார்க்கறீங்க. அந்த சொப்னத்துல நீங்க வேற இருக்க, நீங்க படுத்து தூங்கிட்டு இருக்க, ஆனா சொப்னத்துல மறுபடியும் நீங்க இன்னொருத்தர்வர்கள். நீங்க பாட்டுக்கு அங்கே அங்கே போய் பார்த்து பேசி எல்லாரோடையும் பேசிட்டு வரேன். அப்ப என்ன அர்த்தம், பார்க்கப்பட்டதான பொருள்கள் எல்லாம் நமக்குள்ள இருந்த போதிலும் அதை வெளியில இருக்காமடி பார்த்திருக்கேன். தப்பான பொருள்களையும் உங்களை விட வெளியில இருந்ததாகவும் அதை தாங்கள் பார்த்ததாகவும் அதில் தாங்கள் பங்கெடுத்து கொண்டதாகவும் உங்கள் பார்த்துருக்கேன். இதுக்குதான் சார் பேரு மாயான்னு பேர். எது நீங்க பண்ண முடியாதோ அதை பண்றது. அடுத்த பிறகு அடுத்த நாள் காலமே நான் இதெல்லாம் பார்த்தேன்னு சொல்றேன், ஆனா ஒன்றும் இருக்க முடியாது. நீங்க யாரோட சொப்னத்தை பேசினீடோ அவளை வந்து ராத்து நான் உனக்கு இதை சொன்னேனே அப்படின்னு சொன்னா அவ ஒத்துக்கிறாளா? இல்ல. அப்ப விவகாரம் என்ன, நிஜமா நீங்க பண்ணல, பண்ணினா போல உங்களுக்கு தோன்றது, இதுதான் மாயான்னு. மேஜிக்னு சொல்ற சாதாரணமா, இந்த மேஜிக்ல பண்ணக்கூடியதான பொருள் எல்லாம் நிஜமா? நிச்சயமா நிஜம் இல்ல, ஆனா நிஜ மாதிரி காணப்படுறது. இப்படி எல்லா பதார்த்தமும் வஸ்துதா யாரிடத்துல இருக்க, பகவானுடைய குட்டியில தான் சகலமும் இருக்கு. இருக்கக்கூடியதான மூ உலகங்கள், அதற்குள்ள நாம், நம்மளுடைய பதார்த்தங்கள் எல்லாமே அவருக்குள்ளத்தான் இருக்கு. ஆனா வெளியில இருக்கா போல நம்ம பார்க்கிறோம், உள்ள இருக்கிறது நமக்கு தெரியல. அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கார், சங்கோஜம் பண்ணி விடுறார். பிரளய காலத்துல இவர்கள்லாம் ஒன்னா மடிச்சு வச்சிருக்காரு. ஆதர வஸ்திரங்கள்லாம் இருக்கு, காய வச்சிருக்கோம். பிறகு என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை எடுத்து மடிச்சு வைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரிதான் இத்தனை பதார்த்தங்களையும் அவர் விரிச்சு இருக்கக்கூடியதான பதார்த்தங்களை ஒன்றாக தனக்குள்ள சேர்த்துக் கொள்கிறார். இப்படி சேர்த்துக் கொள்ளக்கூடியதான நிலைக்கு அவருக்கு பிரளயம் என்று பெயர். ஆகையால் பிரளயம் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை பொருள்களையும் தனக்குள்ள சேர்த்துக் கொள்கிறார். இது வெளியில இருக்கிற பொருளை உள்ள தண்றதுக்கு என்ன சார் பேரு, சாப்பிடுறதுன்னு பேரு, அதான் ஆசனம்னு பேரு, அதனம் அன்னம். ஸோ இத்தனை பதார்த்தங்களையும் தனக்குள்ள சேர்த்து கொண்டதுனால அவர் எல்லாவற்றையும் கபளீகாரம் பண்ணிவிட்டார், எல்லாத்தையும் தனக்குள்ள சேர்த்து கொண்டார். பழைய காலத்தில் ஒரு பொருளும் இல்லை, எல்லாம் பகவான் ஒத்தர் தான் இருக்கார். ஆகையால் அவருக்கு உலகத்தை சாப்பிட்டவர் கபளீகிருத தத்துவ கிராம மண்டலா. உலகத்தில் இருக்கக்கூடியதான 36 தத்துவங்கள் எல்லாவற்றையும் தனக்குள்ள சேர்த்து கொண்டு ஒன்றாக ஆக்கி கொண்டார். ஆகையால் அவருக்கு நாம் என்ன சொன்னோம், மகாசனஹா. கொஞ்சம் நஞ்சம் இல்லை சார், எல்லாத்தையும் சாப்பிட்டார். இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் படைக்கிறவர் அவர் தான், எல்லாவற்றையும் தனக்குள் சேர்த்துக் கொள்றதும் அவர் தான். எதற்காக தனக்குள் சேர்த்துக் கொள்கிறார், புதுசாக படைக்கிறது. ஒரு வீடு வாங்கினேன், அதை இடிச்சு விடுறது எதுக்காக, உம இஷ்டமாக உங்களுக்கு வசதியாக கட்டி கொள்றது இல்லையா? அதே விதமாகத்தான் இந்த உலகத்தை எல்லாம் மறுபடியும் தயார் பண்றார். அவர் அவருக்காக பண்ணல, ஏன்னா அவர் நித்திய திருப்தர், எப்பொழுதும் சந்தோஷத்தும் சந்தோஷமா இருக்கிறவர். இது வேண்டும் எனக்கூடியதான எண்ணம் மற்றவர். ஆனா அவர் எதற்காக பண்றார், இந்த ஜீவர்கள் எப்படியாவதும் பகவானை அறிந்து அதனால முந்தைய பெறணும், அவளுக்கு சாஸ்வதமான ஒரு சுகம் வரணும், அதற்கு வாய்ப்பு அளிக்கிறார் மனுஷியனுக்கு. ஆனால் தான் ஒவ்வொரு பிறவியும் உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு இது வாய்ப்பு பார்க்கணும். என்னமோ ஏதோ சிருஷ்டி பண்ணினார் சார், ஏன் தான் இப்படி என்ன சிருஷ்டி பண்ணாரோ, நான் பாட்டுக்கு அழுதுன்னு இருக்கேனே, இந்த கவலைகளை என்ன கொடுக்குறாரேன்னு நினைக்கிவிடாது. ஒவ்வொரு வாய்ப்பு, ஒவ்வொரு பிறவியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அந்த பிறவியிலையாவது நீங்கள் பகவானை அடைவிடா என்று பார்க்கிறார். கடைசியில் என்ன பண்ணுறார், அடையாத மனுஷர்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து மறுபடியும் புதிதான ஒரு சந்தர்ப்பங்கள், புதிதான ஒரு விஷயங்களையும் பண்ணுறார். ஏன்னா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அதுலையாவது முந்துக்கு வருவானா அப்படின்னு. பல இடங்களில் நாம் பிறக்கிறோம், பல சூழ்நிலைகளில் வளர்கிறோம், பல பொருள்களை நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் பகவானிடத்துல நோக்கி பார்க்கறதில்லை, அதை பார்ப்பதற்காக ஒரு வாய்ப்பை கொடுத்து சத்சங்கலத்தை கொடுத்து எண்ணிக்காது நீங்க அவரை பார்ப்பலாம் என்று தான் பார்த்து கொண்டிருக்கார். ஒரு தரம் நீங்க பகவானை பார்ப்பதற்காக முயற்சி ஆரம்பித்தேனால் உங்களுக்கு பக்கத்திலேயே அவர் இருந்து கொண்டு அவர் திரும்பி தன்னிடத்துல சேர்த்துக் கொள்வார். இதுதான் பகவான் பண்ணக்கூடியதான் மேல. அதனால் அவருக்கு என்ன பேரு, மகாசனஹா. மகாதசனம் அத்யா இது மகாசனஹா கல்பாந்தே சர்வ கிரசனாத். இது எப்படி உங்களுக்கு தெரியுது, கல்பாந்தே இந்த மகாகல்பம் முடிகிற காலத்துல இந்த கிருத்த யுகம், துவாபர யுகம், திரேதா யுகம், கலியுகம், ஒவ்வொரு யுகமா சொல்லிட்டு இருக்கோமோ இல்லையா, இந்த யுகம் முடிந்த பிறகு, கல்பம் முடிந்த பிறகு என்ன பண்றார், எல்லாவற்றையும் தான் எடுத்துக் கொள்கிறார். பிறகு அப்படிப்பட்டதான பரமாத்மா நாம் பார்க்கணுமே என்ன உங்களால் பார்க்க முடியும். ஏன் அவருக்கு அதிருஷ்யன்னு பேர். எல்லாவற்றையும் தான் கபலீகாரம் பண்ணி கொண்டிருந்த போதிலும் யார் இதையெல்லாம் உட்கொள்கிறார் என்கிறதை தங்களால் பார்க்க முடியாது. அப்படிப்பட்டதான் இந்த பரமாத்மா, ஆகையால் அவருக்கு அதிருஷ்யன்னு பேர். முண்டக்கோபனிடத்தில் சவுனகர்னு ஒரு மார், அவர் அவருடைய குருவான அங்கிருசத்தை போய் நமஸ்காரம் பண்ணி எதை அறிந்தால் எல்லாம் அறிய முடியுமோ அதை கூறவும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். எஸ்மின் விஞ்ஞாதே சர்வமிதம் விஞ்ஞாதம் பவதீதி அப்படி அவர் பார்த்தார். அப்படியா, ஒன்றறிந்தால் எல்லாமும் அறியணும் எனக்குடையதான ஆசை தங்களுக்கு இருக்கு. ஆகையால் எல்லாமும் அறியணும், ஆனால் எல்லாமும் அறியறது ஒவ்வொன்றா அறிஞ்சிட்டு போனால் டைம் இல்லை எனக்கு. ஆகையால் ஒரு பொருளை சொல்லும், அதை மட்டும் நான் அறிகிறேன், ஆனால் அதனுடைய பலம் என்ன, எல்லாவற்றையும் அறிந்ததான பலம் எனக்கு வேண்டும். அப்படியா நான் சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி வேவித்யவேதிதவ்யே. ஒரு மனுஷனால் இரண்டு விதமான வித்தியைகளை அறியணும். அதில் ஒரு வித்தியைங்கிறது அபராவித்யான வேதங்கள் சாஸ்திரங்கள் இவையெல்லாம் சொல்லிவிட்டேன். இன்னொரு வித்தியை என்ன தெரியும், யயாததக்ஷரம் அதிகம்யதே. அந்த ஞானத்தினால் எதை அறிந்து கொண்டால் அந்த பரமாத்மஸ்வரூபம் அறியப்படுகிறதோ, அந்த பரமாத்மஸ்வரூபம் என்னமா இருக்கு, எத்தது அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம். அந்த பரமாத்மஸ்வரூபம் அறிவு புலன்களால் அறியப்படாது. கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இவைகளினால் அறிய முடியாது. அக்ராஹ்யம் கையை காலை இவைகள்னால அதை பிடிக்க முடியாது. அகோத்திரம் அதுக்கு ஒரு வம்சம் இல்லை. நீங்கள்லாம் என்ன கோத்திரம், கௌசிக கோத்திரம், பாரத்வாஜ கோத்திரம், வாதூல கோத்திரம் இப்படி சொல்லலாம். இந்த கோத்திரங்கள்லாம் அவருக்கு கிடையாது பரமாத்மா. அவருக்கு கண்ணு காது இல்லை, கையும் காலும் இல்லை, ஆனால் அவரை அறிந்தால் தான் எல்லாமும் அறிய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் தான் உலகம் முழுக்க வியாபித்திருக்கிறார். உலகம் தான் அவருடைய செயல்தான் அப்படின்னு விசேஷமாக சொல்லு. அங்கே அதிரேசியம்னு சொல்லு. அதிரேசியம்னா அத்ருஷ்யம், கண்ணுக்கு புலனாகாதவர். ஏன் புலனாகாது, ஒரு பொருள் இருக்குன்னா அது புலனாகாதுன்னு சொல்லுன்னா பொருள் இருக்கு என்று எப்படி நான் அறிவது, புலனாகவே என்றால் ஓஹோ இது நான் பார்க்கிறேன் என்று தாங்கள் அதை அறியலாம். அது புலனாகாத பொருளாக இருந்தால் அது இருக்கு என்று நான் எப்படி அறிவது அப்படின்னு ஒரு சந்தேகம். இது புலனாகாது என்கிறதுக்கு காரணம் சொல்லணும், நம்ம புலன்கள் எல்லாம் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. உருவம் இருந்தால் தான் கண்ணு பார்க்கும், உருவம் இல்லாததான பொருளை காது கண்ணு அறியாது. காற்றை அறிகிறதோ, காற்றை நீங்கள் பார்க்கிற இடம் ஏன் பார்க்கல, காற்றுல உருவம் இல்லை, அது ஒரு கலர் இல்லை, அது சிவப்பாகவோ வெளுப்பாகவோ கருப்பாகவோ எதுவோ இருக்குமையானால் அப்பொழுது நாங்கள் பார்த்துருக்கலாம். அதில் ஒரு கலரும் இல்லாததுனால, உருவம் இல்லாததுனால காற்றை நாம் பார்க்க முடியாது. அதே போல வாசனை இருந்தால் தான் மூக்கு அதை அறியும், வாசனை இல்லாது போனால் மூக்கு அறியாது. சத்தம் இருந்தால் தான் காதால் அறிய முடியும், சத்தமே இல்லை காதால் அறிய முடியாது. சுவை இல்லாத போனால் நாக்கு இது என்னது என்று காட்டி கொடுக்குமா, அப்பொருளில் சுவை இருந்தால் அந்த சுவை கண்டு இது இந்த பொருள் என்று அறியலாம். ஆனால் பரம்பொருளுக்கோ அப்பாற்பட்டவர் சார். புலனுக்கு அப்பாற்பட்டவர் நான் எப்படி சார் உங்களை தெரிஞ்சுக்கிறது, உங்களை தெரிஞ்சிருந்தானே மனிதன் முக்தியாகிறது அப்படிங்கிறடா. அதற்காகத்தான் உமக்காகவே உங்களை அருள் புரியவே அவர் திரு அவதாரங்களை எடுத்துக்கொள்ள, அவருடைய உண்மையான சொரூபத்தை உங்களால் பார்க்க முடியாது. அவர் அக்ராஹ்யர் இருந்தாலும் அவரை நாம் அறிவதன் பொருட்டு அவருடைய குணகணங்களை சொல்லணும், அவரை நாம் மனசால நினைக்கணும் அப்படிங்கிறதற்காகவே பல அவதாரங்களை எடுத்தார். ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வாமனாகவும் பரசுராமனாகவும் மீனாகவும் கூர்மமாகவும் மீன்தான விதமாக அவதாரங்களை எடுக்கிறார். அந்த அவதாரங்களுடைய ரகசியம் என்ன, அவருடைய உருவத்தை நினைக்கணும், அவருடைய பெயரை சொல்லணும், அவருடைய செயல்களை நாம் நினைக்கணும். இப்படி பண்ணிட்டே இருந்தேனால் உங்கள் மனசில் இருக்கக்கூடியதான தோஷங்களை நீக்கி பக்தியை உண்டு பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்வரூபமும் புரியும்படி பண்ணுறார். ஆகையால் அவருடைய உண்மையான ஸ்வரூபம், பரமான ஸ்வரூபம், பரவைகுண்ட ஸ்வரூபம் உங்களால் பார்க்க முடியாது. பார்க்க முடியாது, கேட்க முடியாது, அறிய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அதனால் அவர் இவைகளுக்கு நம் புலன்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார் என்பதற்காகத்தான் அவருக்கு அதிருஷ்யம் என்று பெயர். பகவான் அதிருஷ்யம்னு அவர் அறிய முடியாதுன்னு நினைக்காதியும், புலன்களால் அறிய முடியாது. அப்போ எப்படி அறிய முடியும்? சாஸ்திரங்கள்னால் அறிய முடியும். சாஸ்திரங்கள் நாம் எப்படி அறிவது? குருமுகமாக அறிவது. குருமுகமாக நம்ம அந்த சாஸ்திரங்களை அறிந்தோமையானால் நம்ம மனசானது ஒரு பரிபக்குவமான நிலைக்கு வரும். பரிபக்குவமான நிலைக்கு வரும் பொழுது தானா அந்த ஸ்வரூபத்தை நாங்கள் அறியலாம். ஆகையால் பகவானுக்கு என்ன பேர்? சர்வேஷாம் புத்தீந்திரியாணாம் அகம்யா. புலன்களுக்கு, அறிவு புலன்களுக்கு, அறிவு புலன்களால் அறிய முடியாதவர். அவருக்கு என்ன பேர்? அறிவு புலனால் அறிய முடியாதவர், செயல் புலன்களால் பிடிக்க முடியாதவர். அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் அதிருஷ்யா. சரி, அதிருஷ்யான்னு சொல்றத அப்ப அவர் யாராலையும் அறிய முடியாதவர் என்று சொல்லுவோமே ஆனால் இனிமேல் அவருடைய ஸ்வரூபம் எனக்கு எப்படி தெரியும்? அப்பா, அவருடைய ஸ்வரூபம் அதிருஷ்யான்னு சொன்னேன், அதோட மறந்துடாதீங்கோ. அதோட அழகா இப்படித்தானே நம்மளுக்கு முக்தி இல்லையே அப்படின்னு கவலைப்படாதீங்கோ. உங்களை ஆட்கொள்வதற்காக, உங்களை உத்தரணம் பண்ணுவதற்காக, உங்களை அனுகிரகம் பண்ணுறதுக்காக, உங்கள் மனசில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களையும் நீக்குவதற்காக, உங்கள் மனசுக்கு சாந்தியை கொடுப்பதற்காக அவர் பல உருவங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார். எந்த உருவங்கள்? வியக்தமான உருவங்கள். வியக்தம் தெளிவாக, ஒவ்வொரு ஸ்வரூபமும் தெளிவாக அவருடைய உருவத்தை நாங்கள் பார்க்கலாம். ஆகையால் அவருக்கு என்ன பேர்? வியக்த ரூபா. ஸ்தூல ரூபேண வியக்தம் ஸ்வரூபம் அஸ்யா. ஒரு பூத உடல் நமக்கு எப்படி இருக்கோ இதே மாதிரி. சசங்க சக்கரம் சகிரீட குண்டலம் சபீத வஸ்திரம் சரசீருஹேட்சணம் சஹாரவட்சஸ்தல சோபி கௌஸ்துபம் அப்படின்னு அந்த பகவானுடைய ஸ்வரூபம் நான்கு கரங்களுடன், ஒவ்வொரு சரீரத்திலையும் அநேக ஆபரணங்களுடன், கௌஸ்துபம் அப்படி வனமாலை, கிரீட்டம், கத, குண்டலங்கள், தோல் வளையங்கள் இத்தனையும் போட்டுட்டு. இதெல்லாம் எதுக்கு சார்? அதை நீங்கள் போட்டுட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம ஏதோ பார்த்துக்கிறது எவ்வளோ கட்டம்னு தெரியும். ஆனால் இத்தனை ஆபரணங்களோட அந்த மாலைகளோட எதற்காக உங்களுக்கு? உங்கள் மனசில் பதியணும். அந்த உருவமானது வியக்தமாக இருக்கணும். சாதாரண மனுஷன் மாதிரியே அவரும் இருந்தானா ஒருத்தரை பார்த்தேன்னா நம்ம மனசில் அப்படியே நிற்கிறதோ இல்லையே. மறுபடியும் பார்க்கும்போது ஓஹோ இந்நேரம் பார்த்தோம் அப்படிதான் ஞாபகம் இருக்கேன், தாவல் பரியந்தம் இல்லை. ஆனால் பகவானை ஒரு தரம் தாங்கள் பார்த்த பிறகு அந்த உருவம் உங்கள் மனசுலேயே எப்பொழுதும் இருக்கணும். அதற்காக பகவான் என்ன பண்ணிருக்கார்? வியக்தமான ஒரு உருவத்தை, தெளிவான உருவத்தை, மற்ற மனுஷர்கள் மாதிரி இருந்த போதிலும் எந்த உருவமானது மனுஷனுடைய மனசை விட்டு அகராதோ அப்படிப்பட்டதான உருவத்தை அடைந்திருக்கிறார். ஆயார் ஸ்தூல ரூபா ரூபேண வியக்தம் ஸ்வரூபம் அஸ்யா இனி வியக்த ரூபா. இதுதான் விராட் ஸ்வரூபம்னு சொல்றது. பூபாதோ யஸ்ய நாபிர்மியதன் சுனல சந்திர சூரியோ சனேத்ரே கொஞ்சமே. பூமியில பாதங்கள், சந்திரன் சூரியன் அவருடைய கண்கள், கண்ணாவாசா சிரோத்யோ இரண்டு கந்த காலங்களும் இரண்டு திக்குகள், சிரோத்யோ திலோகம் தேவலோகமே அவருடைய தலையாகும். இப்படி ஒரு ஸ்வரூபம், இவ்வளவு பெரியதான ஸ்வரூபம். ஆனால் இந்த ஸ்வரூபம் ஒரு தர மனசில் நின்றுடுதுன்னா அதுக்கப்புறம் போகாது. மனசில் இங்கே சேர்த்து கொண்டது தான் கட்டம். அப்படி ஒரு வியக்தமான ஒரு ரூபம், அந்த ரூபத்தை தரித்து கொண்டிருக்கிறார், விராட் ரூபத்தை. அது மட்டும் இல்லை, ஸ்வயம் பிரகாசமானத்வார் யோகினாம் வியக்த ரூபாயிவா. ஸ்வயம் பிரகாசமானத்வார், உலகத்தில் எந்த பொருளாக இருந்தாலும் அப்பொருள் நாம் அறிய வேண்டுமேயானால் அப்பொருள் மேல் வெளிச்சம் வேண்டும். வெளிச்சம் இல்லாமல் பொருள் தெரியாது. ஆமாம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பொருள் கண்டேன், பொருள் கண்டேன் என்று கூறுகிறோமே தவிர அப்பொருளுக்கு மேலே இருக்கக்கூடியதான வெளிச்சத்தை நாம் அறிவதில்லை. வெளிச்சம் இல்லாமல் பொருள் தெரியுமோ? யாருக்கும் தெரியாது. அது மேலே வெளிச்சம் வேணும், வெளிச்சத்தில் தான் பொருள் தெரியும். ஆனால் அந்த வெளிச்சமானது வெளிச்சத்தை நாம் அறிகிறோமோ? வெளிச்சத்தில் பொருளை அறிகிறோம், வெளிச்சத்தை அறிவதில்லை. அந்த வெளிச்ச வடிவமாக இருக்கிறது பகவான். வெளிச்சம் இல்லாத பொழுதுலையும் அந்த வெளிச்சத்தை நாம் அறிகிறோம். சொப்பனத்தில் வெளிச்சம் இருக்கோ? இல்லை. ஆனாலும் அந்த வெளிச்சத்தை உள்ள ஆத்மா இருக்க, அவர் அப்பொழுது விளக்கு, சூரியனுடைய விளக்கம் இல்லாத போனாலும் சந்திரனுடைய ஒளி இல்லாத போனாலும் மின்னல்கள் நெருப்பு இவைகளுடைய ஒளி எதுவும் இல்லாத போனாலும் பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார், தன்னுடைய ஒளியே அந்த பொருள்களை மேலே போட்டு அந்த சொப்னத்தில் இருக்கிற பொருள்களையும் நீங்கள் பார்க்கும்படி பண்ணுறார். ஆகையால் ஒளிமயமாக அவர் இருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது மனுஷியாளுக்காருக்கும் சந்தேகம் வராது. நான் இருக்கேன்னு உங்களுக்கு சந்தேகம் வருதா? அந்தந்த மனுஷனுக்கும் தான் இருக்கேன்னு ஒரு தான் இருக்கேனா இல்லையான்னு டவுட் வருதா? ஏன் வரல? ஆத்துல சக்கரை இருக்கா இல்லையா பார்க்கணும் சார், காய்பொடி இருக்கா வாங்கணுமா பார்க்கணும், பார்த்து சொல்கிறேன். ஆத்துல 10,000 ரூபாய் இருக்கா இருக்கணும் பார்த்து சொல்கிறேன். மீதியெல்லாம் அப்படி தான் சொல்கிறேன். ஆனால் நான் இருக்கேனா நீங்கள் இருக்கேடா அப்படின்னு கேட்டால் என்ன என்னை பார்த்து அப்படி சொல்கிறேன், இருக்கேனே அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் எல்லா மனிதர்களுக்கும் தன்னை பற்றியதான சந்தேகமும் தன்னை பற்றியதான மாறுதல் அபிப்பிராயமோ இல்லையே, இதற்கு என்ன காரணம்? இதுதான் ஸ்வப்பிரகாசம்னு சொல்லுது. தான் இருக்கும் பொழுது தான் தன்னுடைய இருத்தலை எப்பொழுதும் காட்டி கொண்டிருப்பது, தான் இருக்கேன் என்று எப்பொழுதும் காட்டி கொண்டிருக்கல்லவா உமக்குள்ள இருக்கிற சைத்தன்யம், அதான் பிரம்மஸ்வரூபம். ஆகையால் பிரம்மம் எப்படி இருக்கார்? வியக்தரூபா, ஒவ்வொரு மனிடத்திலையும் இருக்கார். ஈஸ்வரஹ சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திட்டு, உங்களுடைய மனசுல அவர் இருந்து கொண்டிருக்கார். ஆகையால் தான் நாம் எப்பொழுதும் இருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கேன். அது மட்டும் இல்ல, யோகினாம் வியக்தரூபா இன்னொரு முடிவு, யோகிகளுக்கு சர்வதா உள்ள தோணிக்கொண்டே இருக்கிறார். நம்ம இடத்துல இருக்கார் தோணலை, நீ அதற்க முயற்சி பண்ணலை. நாம் எதை யோஜனை பண்ணுகிறோம்? வெளிப்பொருள்களை யோஜனை பண்ணுறோம். காலம் அழுதுமே ஆஃபீஸுக்கு போகணுமே, அந்த வேலை முடியணுமே, இந்த வேலை, இதே தானே நினைப்பேன். உள்ள இதயத்தில் பகவானை பார்க்கவும் நினைக்கிறடா. அந்த பூஜைக்கேன்னு உட்கார்ந்தாலும் 1000 எண்ணங்கள், அது என்னாச்சோ இது என்னாச்சோ, இது படித்து இப்படி படித்து, தலைவலிக்கிறது கால் வலிக்கிறது, இன்னாருக்கு இந்த பதில் சொல்லணுமே, டெலிஃபோன் வருது, இந்த எண்ணங்கள் வருதே தவிர பகவானை உள்நோக்கி பார்ப்போம் எனக்கூடியதான எண்ணம் வருதோ? பூஜை பண்ணிட்டு இருக்கேன், மனசு வேற எங்கேயோ போகிறோம். வேதாந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன், மனசு வேற எங்கேயோ போகிறோம். ஏன்னா அது மனசனுடைய சுபாவம். மனசை கட்டுப்படுத்துவது அவ்வளவு சுலபம் இல்லை. மனசை கட்டுப்படுத்து என்று அர்ஜுனன் சொல்லும் பொழுது பகவான் சொல்றது, பகவான் சொல்லும் பொழுது அர்ஜுனன் சொல்றான், தஸ்யாஹம் நிக்ரஹம் மன்யே வாயோரி வசுலுஷ்கரம், மனதை கட்டுப்படுத்துவது காத்தை ஒரு இடத்துல நிறுத்துற மாதிரி கட்டம் என்று நினைக்கிறேன், அது முடியாது அப்படின்ட்டான். பாருங்க அன்னைக்கே பகவான் சொல்லும் பொழுது அர்ஜுனுக்கு சொல்லும் பொழுது அர்ஜுனே இம்பாசிபிள் தான். என்ன பண்ணுறேன் பகவான் சொல்றார், ஆமாப்பா சத்தியம் நானும் ஒத்துக்கிறேன், ஆனால் அதை நீ கட்டுப்படுத்தித்தான் ஆகணும். நான் முடியாதுங்கிற கட்டுப்படுத்தித்தான் ஆகணும்னு எப்படி? அதுவா அபியாசேனது கௌந்தேய வைராக்கியேனது கிரக்கியதே, அதுக்காக முயற்சி பண்ணணுமாப்பா. பெருமை முடியாது முடியாதுன்னு சும்மா இருந்த போகிறாது, முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணினாத்தான் அந்த ஸ்வரூபத்தை நீ அடைய முடியும் அப்படின்னு மனசை கட்டுப்படுத்தணும்னு சொல்றார். இப்படி கட்டுப்படுத்தினேலையானால் மனசு இங்காங்கு அசையாமல் இருக்கமையானால், மனசானது சொன்ன பேச்சு கேட்டுட்டு ஓரிடத்துல இருக்கமையானால் பகவானுடைய வடிவமாக நமக்கு நன்றாக தெரியும். நமக்கு பகவானுடைய சுரூபம் கண்ணை மூடினா இருட்டு தான் தெரிகிறதே தவிர பகவானுடைய சுரூபம் தெரியலையே காரணம் என்ன அப்படின்னு கேட்டலையானால் மனசு கட்டுப்படுதலை, மனசு இங்கெங்கும் அறையிறது. ஒரு தீபம் இருக்கு, குத்து விளக்கை ஏற்றி வச்சிருக்கேள், அதே சமயத்தில் ஃபேனும் போட்டேள், அசைஞ்சுட்டே இருக்கு தீபம். அதனுடைய ஒளியாவது இன்னைக்கு தெரியல, அசைஞ்சுட்டே இருக்கு. ஃபேன் ஆஃப் பண்ணேன்னா காத்து இல்லாத இருக்கக்கூடியதான அந்த தீபத்தினுடைய சுடரானது இங்கும் அங்கும் அசையாமல் எப்படி நேரம் நிற்கிறதோ அதே விதமாக எண்ணங்கள் இல்லாததான மனசு ஒருமைப்பாட்டை அடையும். எண்ணங்களை எப்படி தூக்கி போடுறது? அது என்ன அழுக்காக இருந்தால் சோப்பை வச்சு ஸ்நானம் பண்ணினா போயிடுமே, அதே போல் இது எதை போகுமான்னு மனசை நீங்கள் தொட முடியாது. மனசில் இருக்க அழுக்க போகணுமே, ஏன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி பகவானுடைய பக்தி தான் ஒரு வழி, வேற வழி கிடையாது. இப்படி பகவத் பக்தியினால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனசை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தேலையானால் பகவானுடைய வடிவமானது கிளியராக நல்லா தெரியும். ஆகையால் யோகினாம் வியக்தரூபாயிவா, அதிருஷ்யோ வியக்தரூபா சஹஸ்ரஜித் அனந்தஜித் சஹசிரஜித் அனந்தஜித், ஆயிரக்கணக்கானவர்களை ஜெயித்தவர், அதோட இல்லை எண்ணிக்கை இல்லாதவர்களை ஜெயித்தவர். அந்த ஜித்து சொன்னாலே போருமே, சஹசிரஜித் ஏன் சொல்லிட்டு இருக்கேன், அது வேற இல்லை. தேவதைகளுக்கு சத்ருக்களாக இருந்தவா அவ ஆயிரக்கணக்கான அரக்கர்கள் இருந்தார். இந்த ஆயிரக்கணக்கான அரக்கர்கள் எல்லாவற்றையும் ஜெயித்தார். அந்த ஜெயிக்கும் பொழுது எப்படி ஜெயித்தார் அப்படின்னு, அவர் விசேஷமாக நினைத்திருந்தார, எல்லாரும் அழியட்டோம்னு நினைச்சா அழிஞ்சு போயிடுவார். என்ன அவருடைய லட்சணம் என்ன? எஸ் சர்வஜ்ஞ சர்வவிது, அவர் சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா, நினைத்ததை எல்லாவற்றையும் முடிக்கக்கூடியதான ஒரு சக்தி உள்ளவர். ஆகையால் எல்லோரும் அறிந்து அழிந்து போகட்டும் என்று நினைத்தாலே அழிந்திருப்பார். ஆனால் அவருக்கு மனசில் ஒரு கருணை இருக்கு, ஒரு தயை இருக்கு எல்லார் மேலேயும். யாரை நிஜமாக கொள்ளணுமோ இந்த பண்ணுமோ அவளைத்தான் இந்த பண்ணுவார். அதில் அனாவசியமாக ஒருத்தருக்கும் ஒரு துன்பத்தையும் கொடுக்க மாட்டார், அவருடைய சொல்லப்ப முடியும். ஆனால் பகவானையே என்ன பண்ணுறாரு தெரியுமோ, ரொம்ப பேர் அவர் எப்பொழுதுமே நிகழ்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கார். சிசுபாலன்னு ஒருத்தன், அவன் பிறக்கும் பொழுதே எல்லார் மாதிரி இல்லாமல் அவனுக்கு நாலு கையோட பிறந்துவான். எல்லாருமே பயமாக போயிடுச்சு, என்னடா அது இப்படி புதுசாக இருக்கே, என்ன பண்ணுறது என்ன ஏது. அப்போ அசரீது சொல்லிட்டு, யார் வந்து இவரை பார்த்த மாத்திரத்தினால் இரண்டு கைகள் மறைந்து போயிடுமோ அவர் தான் அவரை கொல்ல போகிறார் அப்படின்னு பம்பா இருக்கு. அவள் வந்து பார்க்குறா, கைகள் அப்படியே இருக்கு. ஸோ அந்தம்மா பார்த்தாலும் இப்படியே இருக்கே என்ன ஏது தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு இருக்கா. ஒரு நாளைக்கு கிருஷ்ணன் போகிறார், கிருஷ்ணன் போய் பார்த்ததுமே டக்குன்னு ரெண்டு கையை மறந்து போயிடும். அப்போ பகவான் தான் இவரை கொல்லக்கூடியவருங்கிற நிர்பந்தம் தீர்மானமாயிடுச்சு. அப்பொழுது அந்தம்மா கேட்குற, அம்மா நீ எனக்கு ஒரு பிரதிஜை பண்ணி கொடுக்கணும், என் பையனை நீ கொல்லப்படாது, நல்லா இருக்கும். ஏன்னா அப்படிதான் அசலீரியே சொல்லியிருக்கு. ஸோ தெய்வ சித்தாந்தம் அப்படி இருக்கும் பொழுது நீ கொல்லப்படாதுன்னு, ஏனென்றால் அம்மாவுக்கு குழந்தை மேலே பிரீத்திங்கிறது சகஜம். ஆகையால் இவர் கொல்லலைன்னா வேற யாராலையும் கொல்ல முடியாதுன்னு வந்தாச்சு. இவரும் கொல்ல மாட்டான்னு வந்து என் குழந்தை குழந்தைட்டு இருக்குமோ இல்லையா, ஏன்னா ஒவ்வொரு அம்மாவுக்கும் குழந்தை சௌக்கியமாக இருக்கணும் எனக்குடையதான எண்ணம் அல்லவா. பகவான் சொல்கிறார், இதை பாருமா, நான் வந்து கொல்லணும் கொல்லப்படாது எனக்கு விருப்பு வெறுப்புகள் இல்லை. நமே துவேஷ்யோஸ்தி நோப்ரியா, வேண்டியவன் வேண்டாதவன் எனக்குடையதான பாகுபாடு இல்லாமல் நான் உலகத்தில் எல்லோரையும் பார்க்கிறேன். ஆனால் இவர் வந்து தப்பு பண்ணலைன்னா நான் ஏன் கொல்ல போகிறேன் அப்படி. இது மாதிரி தப்பு பண்ணாத வியக்தியே கிடையாதப்பா அந்த, அப்படி இல்லை, ஒரு சமயத்திலேயே 100 தப்பு பண்ணினா அப்புறம் கொள்றேன், ஒரு தப்பு பண்ணலாம், ரெண்டு தப்பு பண்ணலாம், 90 தப்பு பண்ணலாம், ஆனால் இன்னைக்கு ஒரு தப்பு நாளைக்கு ஒரு தப்புன்னா என்ன பண்ணுறது தெரியுமா, நான் பழைய தப்பாக எடுத்துக்க மாட்டேன். இன்னைக்கு 9 தப்பு 100 தப்பு இதை 99 தப்பு பண்ணினாலும் அதை நாளைக்கே மாறிச்சுன்னா அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் ஒரே நாள் ஒரே தருணத்தில் 100 தப்பு பண்ணினேன் ஆனால் அப்பொழுது நான் கொண்டுபிடுவேன். இந்த மாதிரி நினச்சா யாராவது ஒரு மனுஷன் ஒரே சமயத்தில் 100 தப்பு பண்ணுவாரா, எல்லாம் நடக்காத காரு அப்படின்னு சௌக்கியமாக இருந்துவிட்டேன். இது என்ன ஆறுது, தர்மபுத்தர் ராஜசூயம் பண்ணிவிட்டேன், யாகம் பண்ணியேன். ராஜசூய யாகம் பண்ணின பிறகு மரியாதை தாம்பூலம் கொடுக்கணும். அந்த தாம்பூலம் கொடுக்கும் பொழுது யாருக்கு கொடுப்பது அப்படின்னு ஒரு சந்தேகம். அங்கே இருக்கிறவா எல்லோரும் சேர்ந்து பகவான் கிருஷ்ண பரமாத்மா கொடுங்க, உலகமெல்லாம் க்ஷேமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். தர்மபுத்தருக்கு அது சம்மதம் தான், ஆனால் எந்த விஷயத்தையும் தானே செய்யப்படாது. ஒரு அரசனாக இருக்கிறவன் அது ஒன்று தெரிஞ்சுக்கணும், தானே ஒரு டெசிஷன் எடுத்து பண்ணப்படாது. ஆத்திரையும் அப்படித்தான், நாமே எல்லா காரியம் பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல என்ன பண்ணுவோம், வீட்டில் கேட்கணும், மாமியை கேட்கணும், குழந்தைகளை கேட்கணும், அப்பா இப்படி பண்ணினா நன்னா இருக்குமே அப்படின்னு, அவள் எஸ் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்னா அவளுக்கு ஒரு சந்தோஷம். அதோட மட்டும் இல்லை, அவள் பண்ணக்கூடியதான அவளுடைய ஒத்துழைப்பும் இதில் கிடைக்கும், நம்மளையும் கேட்குற பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு சந்தோஷம். அதே போல் அரசனாக இருக்கிறவன் முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும், எதையும் என் இஷ்டமாக நான் பண்ணுகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. ஆகையால் என்ன பண்ணினார், அங்கே இருக்கிறவா எல்லோரையும் தம்பிகளையும் திரௌபதியும் மற்றவர்களையும் அரசர்களையும் இல்லையானு கேட்குறாங்க. எல்லோரும் சேர்ந்து சொல்ற, உலகத்துல பகவான் தவிர வேற உயர்ந்ததான ஒரு வியக்தி கிடையாது, அவருக்கு முதல்ல தாம்பூலம் கொடுங்க அப்படின்னு மரியாதை தாம்பூலம் கொடுங்கிறார். சரின்னு ஒத்துண்டு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த சமயத்தில் சிசுபாலன் வர, சிசுபாலன் வந்து அவர் முதல்ல அரசனே இல்லை. ஏன்னா கிருஷ்ணனுக்கு அந்த வம்சத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சாபம் இருக்கு, இவன் அரசர்களாக ஆட்சி புரியப்படாது. அரசனே இல்லாதவர்களுக்கு, ஆட்சி அல்ல அற்றவர்களுக்கு அவரை தாங்கள் எப்படி நீங்கள் கொடுக்கலாம்? இது ராஜசூயம், ராஜாக்களுக்கு கொடுக்க வேண்டியது. அப்படிப்பட்டதான ஆட்சியே இல்லாத வியக்திக்கு கொடுக்குறல அது தப்பு. அதோட மட்டுமில்லை, அவரிடத்துல சின்ன குழந்தையிலேருந்தே அபவாதங்கள் இருக்கு. வெண்டையை திருடுறவர், ஸ்திரீகள்லாம் ஸ்நானம் பண்ணுறவங்க அவளுடைய வஸ்திரத்தை அபரித்து போறவர், இப்படி நிறைய அபவாதங்கள்லாம் இருக்கு. அப்படிப்பட்டதான ஒரு மனுஷனுக்கா நீங்க போய் கொடுக்கறது அப்படின்னு வரிசையா வச்சுட்டே போனான் சார். பகவான் பார்க்கிறார், ஒன்னு ரெண்டு மூணுன்ற கடைசியில நூறாவது விச வச்சார். வேற வழி இல்லை, அவர் ஒன்றும் இல்லை, சக்கர ஆயத்தை நினைச்சார், அவ்வளவுதான், அவர் எழுத போடலை. அடுத்த க்ஷணம் என்னாச்சு, அந்த சக்கராயுதம் வந்து சிசுபாலனுடைய தலையை வெட்டெடுத்து, சிசுபாலனுடைய ஆத்மா இருக்க பார்த்தீங்களா, அந்த லிங்க சரீர மனது அவருடைய தொண்டை வழியாக வெளியில வந்து பகவானுடைய பாதங்களில் போய் சேர்ந்து போயிடுது. ஏன்னா அந்த சிசுபாலன் தத்த பக்தர்னு ரெண்டு பேர் ஜெய விஜயாள், பகவானுடைய சுவாமியினுடைய பார்த்ததாள், துவாரபாலகாள். அவளுக்கு ஒரு நாள் நாரதர் வரும்பொழுது, இது சனத்குமாரர்கள்லாம் வரும்பொழுது அவள் தடுத்தா உள்ள போகப்படாது. அவளுக்கு கோபம் வந்து, கோபம் வந்து செஞ்சுட்டாள், நீங்கள் பூலோகத்தில் போய் பிறங்கோ அப்படின்னு. பகவான் அப்படிதான் வெளியில் வர, வெளியில் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்குறார். இது போல் யாரை தடுக்கப்படாதோ ஞானிகள், அவள் சர்வதா சர்வகாலம் எங்கும் செல்லக்கூடியதான சுவாதந்திரம் உள்ளவாள், அவளை போய் நீங்கள் தடுப்பிட்டீர்கள், அதனால தான் அவளுக்கு கோபம் வந்து சாபம் வந்துருதுன்னு பகவான் பார்த்தார். இது ஒரு நிமித்தமாகத்தான் அப்பா வந்திருக்கு, கவலைப்படாதீங்களோ. ஆனால் ஆயிரம் பிறவிகள் எனக்கு பக்தர்களாக இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வரையலா, இல்லை மூணே மூணு பிறவிகள் ஆனால் எனக்கு விரோதிகளாக இருந்து இங்கே வரையலா அப்படின்னு கேட்கும் பொழுது, நாங்கள் தாங்களுக்கு விரோதிகளாக இருந்து சீக்கிரமாக வந்துடுறோம், என்ன இந்த துவாரபாலகாலாக இருந்து கொண்டு தங்களுடைய பக்தர்களை பார்த்து கொண்டு இருக்கிறது போன்றதான ஒரு சுரூபம் இங்கேயும் கிடைக்காது, ஆகையால் நாங்கள் இங்கே வருகிறோம் என்று சொன்னதுமே மூணு ஜென்மாக்கள் அப்படின்னு கொடுத்தார். அதான் இரண்யாட்டன் இரண்ய கஜபு என்ற ஒரு பிறவியும், ராவணன் கும்பகர்ணன் என்ற ரெண்டாவது பிறவியும், அதே போலேயே சிசுபாலன் தந்த வர்த்தம் என்னக்கூடியதான மூணாவது பிறவியும் அழைக்கப்பட்டது. அதனால் ரெண்டு ஆயிடுத்து, மூணாவது சிசுபாலன் என்ன பண்ணினா இப்படி வந்த நூறு தப்பு பண்ணின, அடுத்த கட்டணம் அவருடைய தலையானது வெட்டி பகவானோட ஒன்றா போயிட்டார், ஜெய விஜயலா ஆயிட்டாள் அப்படின்னு. இப்படி பல பேரை அவர் பகவான் ஜெயித்திருக்கார். ஆகையால் அவருக்கு சஹஸ்ரஜிது, பாரத யுத்தத்தில் தான் தேரோட்டியாக இருந்ததுக்கு காரணம் என்ன, பூமிக்கு பாரமாக இருக்கக்கூடியதான பல்லாயிரம் பெயர்களை கொல்லணும். அதே போலயே யவனன் எனக்கூடியவன் ஒரு பெரிய ஒரு அரக்கன், அவன் நிறைய சைன்யங்களை வச்சுட்டு மறுபடியும் மறுபடியும் பகவானோட யுத்தத்துக்கு வரான். பகவானோட யுத்தம் வரும்பொழுது அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா, பகவான் என்ன பண்ணினார், யுத்தத்தோட போயிட்டே இருப்பார், யுத்தம் பண்ணுவார், பழைய நிறைய அரக்கர்கள்லாம் சொன்னார், ஆனால் கடைஞ்சிருந்தா ஓடி போயிட்டார், தோத்து போய் ஓடி போறாப்பல ஓடி போறார் அவர். அவன் திரும்பி விரட்டிட்டு வர, விரட்டிட்டு வரும்பொழுது என்ன ஆச்சுன்னு ஒரு இடத்துல போய் மறைஞ்சு போயிடுறார். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனப்பறம் அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, நான் பகவான் இருக்கிற இடத்துக்கு மறுபடியும் அரக்கர்களோட மறுபடியும் வரான். இது போல் பதினெட்டு தரம் அவனை ஏமாத்தினான். எதற்காக, இன்னைக்கு இவனை ஜெயிச்சபடலாம், ஆனால் இவனுக்கு பின்னால் இருக்கக்கூடியதான சைன்யங்களை ஜெயிப்பது அவ்வளோ முடியாது. ஆகையால் கொஞ்சம் கொஞ்சமாக எத்தனை தரம் வந்தாலும் அத்தனை பேரையும் ஒழித்துட்டு அதுக்கு பிறகு அவனை கொல்லணும் என்றதான எண்ணத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டாரான். இப்படி கரைகள்லாம் ஜனங்களுக்கு பூமிக்கு நல்லது பண்ணுறதுக்கும், லோகத்தில் இருக்கக்கூடியதான நல்லோர்களுக்கு க்ஷேமத்தை கொடுப்பதும், இவங்க பல லீலைகளை புரிந்திருக்கார், பாகவதாதி கிரந்தங்களில் ஸ்பஷ்டமாக இருக்கு. ஆகையால் யுத்தத்தில் பல பேர்களை கொன்னதினால் அவருக்கு சஹஸ்ரஜித்னு பேர். சுராரீணாம் சஹஸ்ராணி, சுராரீணாம் தேவதைகளுக்கு நல்லோர்களுக்கும் சத்ருக்களாக இருக்கக்கூடியதான ஆயிரக்கணக்கான ஜனங்களை யுத்தே ஜயதி, யுத்தத்தில் ஜெயிப்பதனால் அவருக்கு சஹஸ்ரஜித் அப்படின்னு. இது நல்லா இருக்கு சார். அனந்தஜித் என்ன கணக்கு அடங்காதவர்களை எல்லாவற்றையும் ஜெயித்தார் அப்படின்னு சொல்றேல, அது எப்படி வரும், அதுவா அப்படி இல்லை, சர்வாணி பூதானி யுத்த கிரீடாதுன்னு சர்வத்திர அச்சிந்திய சக்தி தயா ஜெயதி. உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளையும் அவர் ஜெயித்திருக்கார். அரக்கர்களை மட்டும் இல்லை, எல்லா பிராணிகளையும் ஜெயித்திருக்கார். எப்படி? சர்வாணி பூதானி, எல்லா பிராணிகளையும், ஈ எறும்பு, எல்லா ஜீவராஜர்களையும், எல்லா மனுஷாலையும், எல்லா அரக்கர்களையும், யுத்தத்தில் சில பேர்லையும், விளையாட்டில் சில பேர்லையும், சர்வத்திர அச்சிந்திய சக்தி தயா, எல்லோரும் அச்சிந்தியமான ஒரு சக்தியினால அவர் எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கார் அப்படின்னு. இந்த அச்சிந்திய சக்தின்னு என்னது? நாம் ஒன்று நினைக்கிறோம், நினைச்ச மாதிரி ஆக மாட்டேங்கிறது, வேற விதமாக மாறுறோம். ஏன் சார் இவன் எப்படி மாறுறதுன்னு? அதான் இவன் நினைச்சால் பகவான் வேற விதமாக ஆற்றிவிட்டார் சொல்லலாம். மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ். ஏன் சுவாமி இப்படியெல்லாம் நடக்கிறது? பகவானுடைய சக்தி என்ன? அவனவனுடைய கர்மா எப்படி இருக்கோ அப்படித்தான் நடக்கணும். ரொம்ப எஃபர்ட் எடுத்து இந்த காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன், எல்லாமே நன்னா தான் போகுது, கடைசியில் ஏதோ ஒன்று நின்று போகிறது நடக்கலை. நீங்கள் நினைக்காத சமயத்தில் ஒரு அஞ்சாறு மாதம் அப்புறம் டக்கர முடியும். இந்த பொருளை வாங்கணும்னு நினைக்கிறோம், எவ்வளோ முயற்சி பண்ணினாலும் வாங்க முடியல. கொஞ்ச நாள் ஆனப்புறம் நீங்கள் எப்படி நினைச்சீங்களோ அதை விட உயர்ந்ததான ஒரு பொருள் உங்களுக்கு வருது. ஏன் அப்போ நினைக்கலையே இப்போ வந்தது? அதுதான் பகவானுடைய திட்டம். எப்பொழுது உங்களுக்கு கொடுத்தால் அது நன்றாக இருக்குமோ அப்பொழுது அதை உங்களுக்கு கொடுக்கணும். பகவானுடைய ஸ்வரூபம் என்ன? நீங்க விரும்பின சமயத்தில் கொடுக்கறது இல்ல, எப்பொழுது உங்களுக்கு தேவைப்படுமோ அப்பொழுது கொடுக்கணும், எப்பொழுது அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில நன்மை ஏற்படுமோ அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கணும். இப்படி மனுஷியனுடைய எதாவது நினைச்சாலும் அவனுக்கு தகுந்தா போல அவனுக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும் எனக்குடையதான எண்ணத்தில் எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிறார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? அனந்தஜித் இப்படின்னு பேர் அவருக்கு. இப்படி பகவானுடைய நாமாக்கள்ல அப்படிங்கிற நாமக்கள் பார்த்தோம்.